நீங்க ஒண்ணு சாமியில் 15 அதிகார ஒன்றுல இருந்து 23 வரைக்கும் பார்க்க போறோம். ரொம்ப ஒரு விதத்தில் சோகமான அதிகாரம். ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அதுல வந்து நல்லா நின்றுட்டு இருப்பாங்க, சடனா அந்த ஸ்பாட்லயே இறந்தவங்க. ஒரு வீடியோ, அதுல ஒரு 20-30 பேர் இறந்தவங்க, எல்லாருமே யங் பீப்புள். ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நியூஸ் ரீடரா இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தா ஹார்ட் நின்று போய் டக்குன்னு இறந்துருவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ரோட்ல நின்றுட்டு இருப்பாங்க, டக்குன்னு இறந்துருவாங்க. அந்த மாதிரி சடனா அவங்க எதிர்பாராத விதத்தில் மரணம் வந்த ஒரு ஒரு வீடியோ. நல்லா ஹெல்த்தியா தான் இருந்தாங்க, ஒரு ரீசனும் இல்லை, லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபேமிலியோடு இருந்தாங்க, சடனா கீழே விழுந்து இறந்துட்ட ஒரு ஹார்ட் அட்டாக்லயோ அப்படி இறந்துட்ட ஒரு 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 மூமெண்ட் தான். ஒரு செகண்ட்ல நித்தியத்துக்குள் நுழைந்து தங்களை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு முன்பதாக ஒரு செகண்ட்ல போய் நிற்கிறாங்க. அது வந்து இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் என்ற மாதிரி. இந்த உலகத்துல நம்ம ஒரு தடவை இந்த உலகத்தை வச்சு போயிட்டோம்னா திருப்பி வர்றது நோ. திருப்பி அந்த அளவு சரி பண்ணிட்டு வந்துடுறேன், திருப்பி வந்துடுற ஊருக்கு எதனா போகணும்னா வந்து சரி பண்ணிடலாம், ஃபாரினுக்கு போனாலும் வந்துடலாம். ஆனா திடீர்னு இந்த உலகத்தை விட்டு போயிட்டோம்னா வரவே முடியாது, பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இன்னைக்கு படிக்கிற நம்ம பகுதி ரெண்டு, ஒருத்தர் கூட்டம், ஒரு கூட்டம், ஒரு தேசம், இன்னொரு நபர், இவங்க ரெண்டு பேரும் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போயிருவாங்க. வரவே முடியாத ஒரு நிலைக்கு போயிருவாங்க, சரிப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு போயிருவாங்க. தேவன் பொறுமையாக அவங்களோடு காத்து டைம் கொடுத்திருந்த போதும் மனம் திரும்பாம ரெண்டு பேரும் போறத பாக்குறோம். முதலாவது அமலேக்கியர், தேவனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து அவங்க முழு தேசத்தையும் அழிப்பதற்காக தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து விட்டது. அவங்க எல்லாரையுமே அழிந்து அவங்க அழிய போறாங்க. இன்னொருத்தர் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சவுல் ராஜா. ரொம்ப ரொம்ப சேடான, போன வாரம்லாம் அவருடைய பத்தி ரொம்ப வேடிக்கையெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் உடனே சாக மாட்டார், இந்த அதிகாரத்தில் சாக போறது இல்ல. இது முடிஞ்ச பிறகு பல செயல்கள் ராஜாவாக இருந்து அவர் செய்ய போறாரு. ஆனா இன்னமே ஒரு செத்த பெணம் தான், அவர் செத்து நடமாடுற பெண். இனிமே அவர் நினைச்சாலும் மனம் திரும்ப முடியாது, இனிமே அவர் நினைச்சாலும் ஆண்டவர் பக்கம் வரவே முடியாது, ஒரு நடமாடுற பெணம்ன்ற மாதிரியே அவருடைய நித்திய விதி முத்திரை அடிக்கப்படுறது இந்த அதிகாரத்தில் தான். ரொம்ப சேடு அதிகாரம். ஒரு விதத்தில் பல விதத்தில் சவுல் வந்து இன்னுமே சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்படுற மாதிரி ஒப்பு கொடுக்கப்பட்டு தான் இருதய கடினப்படுத்தப்பட்டு இன்னுமே மனமே திரும்ப முடியாத நிலைக்கு போய் கொஞ்ச நாள் வாழ்ந்து நரகத்துக்கு போயிடுவார். ஸ்கேரி ஜட்ஜ்மெண்ட். அந்த மாதிரி ஆண்டவர் சில பேருக்கு உலகத்தில் செஞ்சிடுறார். ரொம்ப பொறுமையா இருந்து, ரொம்ப பார்த்து பார்த்து, ரொம்ப பல சான்ஸ கொடுத்து, அது வந்து ஒரு ஒரு கமெண்டேட்டர் எழுதுறாரு, அது காயினுடைய முத்திரை. காயின் செய்த தப்புக்கு ஆண்டவர் அவனை வாழ விட்டார் இல்லைங்களா, வாழ விட்டார். ஆனா என்ன பண்ணாரு, ஒரு முத்திரை அடிச்சு, நெத்தியில ஒரு பெரிய முத்திரையை குடித்து அவனை போட்டார். அதே மாதிரி காயினுடைய முத்திரை சவுல் ராஜாக்கு வந்துருந்த பாக்குறோம். தேவ பிரசன்னத்திலிருந்து விரட்டப்பட்டு, உனக்கு வேணாம் நான் அப்படின்னு தேவ பிரசன்னத்திலிருந்து விரட்டப்பட்டு கொஞ்ச காலம் வாழ்வதற்காக, ஏன் சொல்லப்போனா சந்தோஷமாக வாழ்வதற்காக, அப்படி கூட ஆகலாம், சந்தோஷமாக வாழ்வதற்காக விரட்டப்பட்டதான சவுல் ராஜா இன்னுமே அவருடைய வாழ்க்கை நரகமாட்டாம இருப்போம். மைண்டே கெட்டு போய் மைண்ட்ல நிம்மதி இல்லாம ஒரு மேட்னஸ் வந்துடுறத நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப சேடான ஒரு அதிகாரம் தான். இதுல சில 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 தலைப்புகளோடு பார்ப்போம். முதலாவது தலைப்பு என்ன பார்க்கிறோம்னா, அமலேக்கியர் மேல ஆண்டவர் வாங்குற பழி வாங்குதல், அமலேக்கியர் மேல வருகிற பழி வாங்குதல். மற்ற ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம்னா, பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி அப்படின்னு வருது. நம்ம போன அதிகாரம் படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, திருப்பி ஏன் சாமுவேல் சவுல் கிட்ட வராரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவர் தான் கோச்சிட்டு போயிட்டாரு இல்லையா, அவர் பலி கொடுத்தாருன்னு சொல்லி அவர் கோவப்பட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுலுடைய போன அதிகாரம்லாம் பார்த்தோன்னா சவுல் மோசம் மோசம் மோசமாக போயிட்டு இருந்தார். ஒரு பக்தி முத்தி போன பூசாரி மாதிரி எல்லாம் பல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சவுல முற்றிலுமாக விட்டுரல. சவுலோடு பொறுமையா நீடிய பொறுமையா இருந்தாரு. அவரை முற்றிலுமாக விட்டுரல. கோபத்திலையும் இறக்கம் காட்டுற ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நம்ம போன வாட்டி விட்டுட்டோம், 14:47 இருந்து சவுல ஆண்டவர் வந்து பல விதத்தில் ஆசீர்வதித்ததை பத்தி அது பேசுது. என்ன படிங்க, 14:47 இப்ப இந்த முந்தின அதிகாரம்.
சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசுவா என்பவர்கள். அவனுடைய இரண்டு குமாரத்திகளில் மூத்தவர் பேர் மேரே, இளையவர் பேர் மீகால். சவுளுடைய மனைவியின் பேர் அகினோம். அவள் அகிமாசின் குமாரத்தி, அவனுடைய சேனாதிபதி பேர் அப்பனே. அவன் சவுளுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன். கீர் சவுளின் தகப்பன். அப்னேரின் தகப்பனாகிய நேர் ஆபியேலின் குமாரன். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தீர் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரம தலையாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும் போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்வான்.
இந்த பகுதியை நம்ம விட்டுட்டோம். இது ரொம்ப சர்ப்ரைசிங் பகுதி. ரொம்ப பாசிட்டிவா சவுலை பத்தி பேசுது. அவர் எல்லாருக்கும் தன் கிட்ட இருந்த மோவாபியர், ஈஸ்ட் பக்கம் இருந்த மோவாபியர், சவுத்துல இருந்த ஏதோமியர், நார்த்ல இருந்த ஜோபா, வெஸ்ட்ல இருந்த பிலிஸ்தியர், எல்லோரையும் அடக்கி வைத்து தேசத்தை ஆண்டான்னு போட்டிருக்கு. அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லைங்களா. அவருக்கு யோனாத்தான், இஸ்வி, மல்கிசுவா, அப்புறம் மகளுங்க, ரெண்டு மகளுங்க, அதுல தான் மீகான்ற மகத்தான் தாவீது கட்டினதை நம்ம பார்க்க போறோம். இப்படி எல்லாம் ஆண்டவர் குடும்பத்துல அவர் ஆசீர்வதிச்சிருக்காரு, அதெல்லாம் பாக்குறோம். ஏன் முதல்ல அவர் ரிஜெக்ட் பண்ணலையானா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல சாமியலுக்கு பதிலாக அவர் பலி கொடுக்கும் போது அவருடைய வீட்டாரை தான் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணாரு, ராஜாவா ஆகாம. சவுலுடைய டைனாஸ்டி கண்டினியூ ஆகாதுன்னு தான் சொன்னார் இல்லைங்களா. அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வீட்டாரை, உன்னுடைய வம்சத்தை, உன்னுடைய வீட்டை நான் ரிஜெக்ட் பண்றேன். உன்னுடைய நீ இதை செய்யாம இருந்தா உனக்கு அடுத்த உன் பையன் பையன் ராஜாவா ஆயிருக்கலாம். ஏன்னா இதை செய்ததுனால் உன்னுடைய வீட்டாரை நான் ரிஜெக்ட் பண்றேன், இனிமே நீ அப்படி ஆக முடியாது அப்படின்னு அங்க ரிஜெக்ட் பண்ணார். ஆனா இந்த அதிகாரத்துல சவுலையே கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்றத நம்ம பார்க்கறோம். சவுலே ராஜாவாக இல்லாத ஆண்டவர் நிராகரிக்கிறத நம்ம பார்க்கறோம். இனிமே அவரு ஒரு டம்மி ராஜா, கொஞ்ச நாள் இருந்தாலும் ஒரு டம்மி ராஜா. அவருக்கு வந்து தாவீதை தயார் பண்ணுகும்படிக்கு ஒரு கருவியாகத்தான் இருக்க போறார். ரொம்ப ரொம்ப சேடான ஒரு வாழ்க்கை தான். ஏன்னா அவருக்குள்ள இருந்து ஆவியானவர் போய் தீமையான ஆவி அவருக்குள்ள வந்து ஒரு பூமியிலே தாவீது மேல அந்த ஈட்டிய போடுறது, தாவீதை விரட்டுறது, ஒரு முரட்டுத்தனமா நடந்துக்கிறது, சூனியக்காரிய தேடி போறது, ஏன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி பின்வாங்கி கடவுளுடைய பிரசன்னம் அவர்கிட்ட இருந்து போய் காயினுடைய முத்திரை அவருக்கு வந்துருச்சு. அதனாலதான் அப்படி அவர் நடக்கிறத பார்க்க போறோம். ஓகே, இந்த அதிகாரத்துல சவுல ஆண்டவர் நிராகரிக்கிறத பாக்குறோம். அங்க அவருடைய குடும்பத்தை இங்க சவுல நிராகரிக்கிறத பாக்குறோம். சவுலுக்கு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதான் முதலாவது வசனத்தில் வருது. படிங்க முதலாவது வசனம்.
இந்த சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்களின் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும்.
இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். கேளும், அது ரொம்ப கீ வேர்டு. அது ஒரு எபிரேயர் வார்த்தையில வந்து வார்த்தையில சமா அப்படின்ற பேர். சமா, இது வந்து இந்த 23 வசனங்கள்ல 8 வாட்டி திருப்பி திருப்பி வரும். 1வது வசனத்துல, 4வது வசனத்துல, 14, 19, 20, 22, 24 திருப்பி 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 கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கேளு, நின்னு கேளு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்படி. அதை திருப்பி 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 சொல்றாரு. இட்ஸ் எ டெஸ்ட், ஒரு விதத்துல டெஸ்ட் சாமுவேல், இது சவுலுக்கு. இப்பயாவது கேளு, கர்த்தருடைய வார்த்தையை கேளு, கேட்டு அதுக்கு கீழ்படி. அதான் கமாண்ட். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ண உன்னை அனுப்பினாரே, உன்னை ராஜா வாக்குனது ஆண்டவர் இல்லையா, என்ன கட்டளை கொடுக்கிறாரு, நீ போய் அந்த 2-3 அமலேக்கியரை முற்றிலுமாக நீ அழித்து விட்டு வரணும், முற்றிலுமாக அழித்து விட்டு. அதுல பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீ போய் அமலேக்கியரை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடுவாயாக என்று சொன்னார். எதுவுமே விடாது, எல்லாத்தையும் போய் நீ அழித்து போடணும். அத ஒரு கமாண்டா கொடுக்கிறார். இதுதான் சவுலுக்கு வேலை. வெரி கிளியர் கமாண்ட். சவுல் இப்பயாவது கேட்டு கீழ்படிவாரா? நமக்கெல்லாம் அப்படியே நடுநடுங்கி பாக்குற மாதிரி, இது ஒன்னாவது கேட்டுறம்பா, எது கேட்கல, இதையாவது கேளம்பா அப்படின்னு ஒரு டென்ஷனோடு இந்த அதிகாரம் ஆரம்பிக்குது. ஒரு ஏன்னா கீழ்படினோன்னு ட்ரெஸ்ட் கொடுக்கும் போது அந்த டெஸ்ட்லயே ஃபெயில் ஆனா ரொம்ப டேஞ்சரஸ் இல்லைங்களா? ஏ பாருங்களேன், ஏன் ஆண்டவர் இவங்களை கொல்ல சொல்றாரு, ஏன் அமலேக்கியரை கொல்ல சொல்றாருன்னா, அமலேக்கியரை பத்தி நம்ம படிச்சோம்னா அவங்க ஒரு நாடோடி கூட்டம், நோமேட்ஸ் சொல்லுவாங்க, நாடோடி கூட்டம். அவங்க வந்து ஒரு தேசத்துல இருந்து வேலை செஞ்சு விவசாயம் செஞ்சு உழைச்சி எல்லாம் பிழைக்கிறவங்க இல்லை. எங்க இருப்பாங்க, இருந்து பார்டர்ஸ்ல காணாம பார்டர்ஸ்ல இருந்து போய் மற்றவங்களை தாக்கி ஏதோ ஒரு பலவீனமான ஒரு கூட்டத்தை தாக்கி அவங்கள கொள்ள அடிச்சு அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் அங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு போட்டு அதெல்லாம் திருடிக்கிட்டு வாழ்ற ஒரு கூட்டம், நாடோடிகள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு கூட்டம் தான் அமலேக்கியர். இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வாட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், யாத்ராமும் 17வது அதிகாரம் படிக்கும் போது நம்ம கொஞ்சம் பேர் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஐ திங்க் ஒரு 8 வருஷம் இருக்கலாம். அப்போ 17வது அதிகாரம் படிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பதான் எகிப்துல இருந்து வெளியே வராங்க, இன்னும் சீனாய் மலை கூட போகல, எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போது ரொம்ப டயர்டு, முதல்ல அவங்களுக்கு மண்ணா இல்லை, மண்ணா அப்பதான் கிடைச்சிருக்குது, சாப்பாடு கஷ்டப்பட்டு வனாந்திரத்துல நடந்து போகும்போது முதலே டயர்டா போறாங்க. அவங்க போர் சேனைகளும் இல்ல, அடிமைகள் இருந்து பலவீனமா வந்தாங்க. இந்த அமலேக்கர் என்ன பண்ணாங்க தெரியுமா, இவங்களை போய் நேரடியா போய் எதிர்கொள்ளாம பின்னாடி வருகிறவர்கள், பின்னாடி வந்து கை கால் வராதவங்க, ஊனமா இருக்கிறவங்க, வயசானவங்க, ஹேண்டிகேப்பா இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் ஃபாஸ்டா நடந்து போக முடியாது இல்லையா, அவங்க எல்லாம் பின்னாடி தான் வர முடியும். அதனால ஒரு ஒரு பெரிய வயசான தாத்தாவை 4 பேர் தூக்கிட்டு போறாங்க, நடக்க முடியாம கிரச்சஸ்ல ஒருத்தர் நடந்து போறாரு, வயசானவங்க போறாங்க, ஹேண்டிகேப் போறாங்க, ரொம்ப பலவீனமா இருக்கிற அவங்கள போய் நேரடியா வராம பின்னாடி வந்து அவங்களை எல்லாம் கொண்டு போட்டு அவங்க கிட்ட இருக்கிற என்ன இருந்துச்சு அதெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. அதான் செஞ்சது அமெரிக்கர் பாருங்க. அதை வந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். உபாகமும் 25:17 பாத்தீங்கன்னா அதை ஞாபகப்படுத்துற, அதை செஞ்சதை நீங்க மறக்காதீங்க, மறக்காதீங்க. அவங்க கானான் தேசம் பார்டர்ல அவங்க வந்து நிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க, அவங்க பார்டர் தாண்டி போறதுக்கு முன்னாடி அமலேக்கியர் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க மறந்துடாதீங்க. படிங்க 25:17.
எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாதிருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைக்குது. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இழப்பாத பண்ணும்போது நீ அமலேக்கியரின் பேரை வானத்தின் கீழ் விடாதபடிக்கு அறிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம்.
அவர்களே மோசேவே கொடுத்த கட்டளை, அந்த காலத்துல மோசேவே கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த தேசத்துக்கு போய் செட்டில் ஆன பிறகு அமலேக்கியரை இந்த பூமியில் இல்லாதபடிக்கு நீங்க செய்யணும், மறக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதை அந்த காலம் இப்ப வந்துருச்சு, 300 வருஷம் ஆச்சு. ஆனா ஆண்டவர் மறக்க மாட்டார், அவருடைய மக்களுக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா ஆண்டவர் மறக்க மாட்டார். அதை இப்ப ஞாபகப்படுத்துற அமலேக்கியருடைய பாவம், பாவத்தின் அளவு நிறைஞ்சிருச்சுலாம். ஏன்னா ஆண்டவர் சில பேரை வந்து விட்டு வைக்கிறார், ஏன், அவங்க பாவத்தின் அளவு நிறைகிற வரைக்கும். அதான் கோபாக்கினையின் பிள்ளைகள்னு வேதத்துல சொல்லப்படுது. ஏன்னா அவங்கள வந்து இந்த அளவுக்கு பொறுமையா ஏன் இருக்கிறார், இவங்களை இன்னும் அழிக்காமனா இந்த அளவுக்கு பாவத்தை அவங்க அடையணும், இந்த அளவுக்கு அடைஞ்ச பிறகு அவங்களை அழிச்சிருவார். அந்த மாதிரி அமலேக்கியரை விட்டு வச்சார், விட்டு வச்சு இப்போ அவங்க பாவத்தின் அளவு நிறைந்து விட்டதுனால அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருது, பழிவாங்குதல் வருகிறது. அதனால சவுலே நீ போய் அவங்களை கொல்ல வேண்டும், யாரையும் விட்டு வைக்காது, ஒரு பேன் அவங்க மேல, யாரையும் விட்டு வைக்காது. அது ஒன்னொன்னும் சொல்ற, எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்களேன், யாரையும் விட்டு வைக்காதுன்னு பொதுவா சொல்லிட்டு மாத்திரம் இல்லாம, அங்க இருக்கிற பெண்ணா இருந்தாலும் எவ்வளவுதான் அழகா அந்த பெண்ணா இருந்தாலும், அங்க இருக்கிற குழந்தை எவ்வளவுதான் கியூட்டா அந்த குழந்தை இருந்தாலும், ஆடு மாடு எவ்வளவுதான் கொளுத்தி இருந்தாலும், ஒட்டகமா இருந்தாலும், எதையுமே விட்டு வைக்காத, எல்லாத்தையும் நீ அழித்து விடு. இதே மாதிரி ஒரு கமாண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்தார். யார், எந்த ஊர் கொடுத்தார் ஞாபகம் இருக்கா? இருக்காது, பேன்ல இருந்த ஊர் எரிகோ. எரிகோக்கு கொடுத்தார் இந்த மாதிரி ஒரு கமாண்ட், எதுவுமே விட்டு வைக்காத, ஆனா ஒரே ஒருத்தரை விடணும், அவங்களையும் அவங்க ஃபேமிலியும். ராஹாப் ஞாபகம் இருக்குங்களா? ராஹாப விட்டு வைக்கணும், எல்லாத்தையும் அழிச்சு போடு அப்படின்னா, அதே மாதிரி கமாண்ட் தான் இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன பண்றாரு சவுல், 4-6 வரைக்கும் போய் ஜனங்களை கூட்டி கொண்டு, 200,000 ஜனங்க, 200,000 வீரர்கள் கூட்டிக் கொண்டு, 10,000 பேர் யூதா ஜனங்கள். இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு அவர்கிட்ட ஆர்மி? 600 பேர் இருந்துச்சு பிலிஸ்தியரை முடியடிக்கும் போது. இப்ப பாருங்க எவ்வளவு ஆர்மி இருக்கு, நிச்சயமாகவே வெற்றி வரும்படிக்கு 200,000 ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் நிச்சயமா வெற்றி வரும். ஏன்னா பரலோகத்துல இருந்து கட்டளை வந்திருக்கு, போதுமான ஆர்மி இருக்கு, எந்த சாக்கம் சொல்ற மாதிரி இல்லை, போய் அதை நிறைவேற்றணும். அது போகும்போது அவர் கேனியர் அவர்களை வந்து அவர்களை அவர் ஒரு ஷேர் பண்றார். அது வந்து ஒரு வேலை மோஸ்ட் இது இவரே சொல்லியிருக்கலாம், சாமியலே சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே அந்த கட்டளை கொடுத்துருக்கலாம். ஏன்னா கேனியர்கள் வந்து சில பேர், சில பிளேக்கி என்ற ஒரு இவர் போதகர், அவர் என்ன சொல்றாரு, இவர்கள் வந்து ராஹாபுடைய சந்ததியிலேருந்து வந்திருக்கலாம், இன்னும் சில பேர் மோசஸுடைய சந்ததின்றாங்க. ஆனால் ராஹாப அவங்க விட்டு வச்ச மாதிரி ராஹாபுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள் இவர்கள், அந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை காப்பாத்துறாரு பாருங்க. ஏன்னா ராஹாப பத்தி நமக்கு தெரியும், அந்த அம்மாக்கு அதிசயமான விசுவாசம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த விசுவாசம் இருக்குல்ல அந்த டைம்ல, அதிசயமான விசுவாசத்தோடு தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்ட மாதிரி இங்கேயும் தன்னுடைய ஜெனரேஷனே அந்த அம்மா தன்னுடைய விசுவாசத்தினால காப்பாற்றப்படும். ஆண்டவருடைய ஜஸ்டிஸ், நியாய தீர்ப்பு வந்தாலும் அந்த நியாய தீர்ப்புக்கு மத்தியில் விசுவாசத்தினால் காப்பாற்றப்படுகிற, பிரத்யேகப்படுத்துகிற கிருபை இந்த டைப்லையும் பார்க்கும் இல்லைங்களா? ஏன் அந்த கேணியரை விட்டு வைக்கணும்? வச்ச டைப், எல்லோருமே நரகத்துக்கு பாத்திரவான்கள், எல்லோரையும் ஆண்டவர் நரகத்தை தூக்கி போட்டிருக்கணும், ஆனா விசுவாசத்தினால் சில பேர் ரட்சிக்கப்படும் படிக்கு அவர்களை தெரிந்து கொண்டார். அந்த டைப்பை இங்க பார்க்கிறோம் இல்லைங்களா? ராஹாபுடைய வம்சத்தில் அதை இங்க பார்க்கிறோம். ஓகே, இவர் சவுல் போய் அந்த அமலேக்கியரை தாக்குறார், அவிலா இருந்து ஷோர் வரைக்கும் தாக்கி எல்லோரையும் அழித்தார் என்பதை 8 வசனத்துல பாக்குறோம். எல்லாரையும் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருந்திருக்கும், அதை ஒரு படமாக எடுத்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒருத்தர உள்ள எல்லா ஆணோம் பெண்ணோ குழந்தைகளோ எல்லாரையும் வெட்டி 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 போட்டிருக்கிறாங்க. என்ன ஒரு பிக்சரா இருந்திருக்கும், அந்த ஊரே பெணமா கிடக்குது, மேலெல்லாம் கழுகுகள் வந்து நிக்குது. அந்த ஒரு கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அகோரமா இருக்கும் காட்சி, வெரி ஹாரிபிள் த பிக்சர். ஆண்டவருடைய நீதியின் படம், இதெல்லாம் சாம்பிள், உலகத்துல ஒரு சாம்பிள் காட்டுறாரு அவர் எவ்வளவு நீதிபரர். பாவத்துல நம்ம விளையாட முடியாது, ஆண்டவருடைய பொறுமையை நம்ம சோதிக்க முடியாது. அவர் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை, அதோட சாம்பிள் ரெவலேஷன் 19 அதிகாரத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், எல்லா கழுகுகளை கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறார். வாங்க எல்லா கழுகுகளே, உங்களுக்கு ஒரு விருந்து இருக்கு. ஏன் எல்லா மனிதர்களும் அவர் அழித்து அவங்க அந்த பாடி அவங்களுக்கு கொடுக்க போறார். அது ஒரு படமா, அகோர படமா காட்டு, அது ஒரு சாம்பிள் இங்க நம்ம பாக்குறோம். ஓகே, அமலேக்கியர் மேல வந்த பழி வாங்குதலை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்போ வசனம் 9 இருந்து சவுலுடைய ஒரு மரணத்துக்கு ஏதுவான கீழ்படியாமை, மரணத்துக்கு ஏதுவான கீழ்படியாமை, அதைத்தான் பார்த்தோம். படிங்க 9 வசனம்.
சவுலும் ஜனங்களும் ஆகாத்தையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தக்க வைத்து அற்பமானவைகளும் உதவாதவர்களும் அல்ல
ஓரளவுக்கு கீழ்படிந்தார், ஓரளவுக்கு கீழ்படிந்தார், தனக்கு வசதியா இருக்கிற வரைக்கும் கீழ்படிந்தார். ஆனா எதெல்லாம் உதவாம இருக்குதோ அந்த பொருள்கள் எல்லாம் அழிச்சிட்டு அதை தூக்கிட்டு வந்துதான் என்ன யூஸ், உதவாம இருக்குதோ அதை அழிச்சிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் டாப் ஒன் மாத்திரம் இல்ல, டாப் டூ. டாப் டூக்கு வரலன்னா அதை மத்ததெல்லாம் தூக்கி போட்டுடலாம் இல்லைங்களா. மற்றதெல்லாம் அழிச்சுட்டாரு. ஆனா ரொம்ப சிறப்பா இருக்கிறது ரெண்டாவது தரமானது, முதலாவது தரமானது எல்லாம் காப்பாத்திக்கிட்டாரு. ஏன் இதை சவுல் செஞ்சாரு? ஏன்னா சேட் பாருங்களேன், சவுலுடைய முக்கியமான கவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு கீழ்படியணும், கடவுள் மேல பயமோ அவரை மகிமைப்படுத்தணும்னு இல்ல, அவருக்கு பலி கொடுக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. பன்னெண்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவருக்கு வேற படிக்கும் போது ஜெபஸ்தம் ஸ்தம்பம்னு படிச்சாரு நினைக்கிறேன். ஆனா அது என்ன பேர் அதுக்கு? ஜெயஸ்தம்பம். அது ஜபஸ்தம்பமா இருந்தா நல்லா இருந்துச்சு, அது ஒரு பக்தியை வெளிப்படுத்தி இருக்கும் ஜபஸ்தம்பம். ஆனா அது ஜெயஸ்தம்பம், தன்னுடைய பேர் நிலைக்கும்படி, தான் எவ்வளவு பெரிய வெற்றி வீரன் என்பதை வெளிப்படுத்தும்படிக்கு ஜெயஸ்தம்பமே அவர் ஏற்படுத்த தன்னுடைய மகிமை. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இவர் ஆகாக், இந்த இருக்கிற ராஜா ஆகாக், ஆகாக் பாரோ மாதிரி ஒரு ராஜா, அந்த ராஜாவை உயிரோடு பிடிச்சிருக்கிறார். அந்த காலத்திலேயே அதை செய்யணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒன்னே விட்டு வைக்காத என்னாரு. ஏன் இவர் உயிரோடு பிடிக்கிறாரு? ஏன்னா இதுதான் வெட்டி வீராப்புன்னு வழியா அகங்காரம், ராஜாக்களுடைய அகங்காரம் அந்த காலத்துல ஒரு பெரிய பந்தா, அது மகா பெரிய பந்தா. ஒரு ஒரு வீர மத்த ராஜா கிட்ட போர் செய்யறோம்னா அவங்கள போய் கொன்னாங்கன்னா அது ஒரு பெரிய வீரம் இல்லை, ஏன்னா எப்படியோ கொண்டுடலாம், வில்ல விட்டு கொண்டுடலாம். அந்த ராஜாவை உயிரோடு பிடிச்சாங்கன்னா மகா பெரிய வெற்றி அது. அந்த ராஜா முறியடித்தவங்கள சேனாதிபதி எல்லாம் முறியடி உயிரோடு பிடிச்சிட்டு வந்திருக்கன்னு சொல்லி இவர் வருவாரு. இவர் பெரிய ரதத்தில் வருவார், பத்து குதிரையை வச்சுக்கிட்டு அங்க முன்னாடி அந்த ராஜாவை அடிமையா ஓட்டிக்கிட்டு எல்லா பிடிச்சிட்டு வந்தது எல்லா ப்ரொசஷனா போவோம். இவர் அப்படியே வருவார் ராஜா மாதிரி. சவுல் என்ன ஒரு வீரன், அவரை பார்த்து ராஜா வாழ்க, ராஜா வாழ்க. அப்போ அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் அவரை பார்த்து மயங்கி, சவுல் ஆயிரம் பேரை கொன்னார், சவுல் ஆயிரம் பேரை கொன்னார்னு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அவரை புகழ்ந்து வரவேற்கிற ஒரு காட்சி. அதுக்கு ஏங்கி சவுல் என்ன பண்ணாரு? அவனை உயிரோடு பிடிப்போம் அப்படின்னு பந்தா பண்றதுக்கு அவனை முன்னாடி அனுப்புறாரு. பாருங்க, அதான் அதே ஒரு ஹீரோ மாதிரி அவர் வரணும். அது பண்ணியது மாத்திரம் இல்ல, தனக்காக ஒரு ஜெயஸ்தம்பத்தை போய் வைக்கிறார். அது செய்ய அது மாத்திரம், ராஜா மாத்திரம் விட்டாரா? வேற என்ன செஞ்சாரு? எல்லாம் முதல் தரம் ரெண்டாவது தரம் எல்லாத்தையும் தப்பு வைத்தான், தப்பு வைத்தான். மற்றதெல்லாம் அழிச்சிட்டார், தப்பு வைத்தான். ஏன் செஞ்சாரு? சவுலுக்கு இந்த கொள்ளையின் மேல ஒரு கண்ணு, அவருடைய கேரக்டரை கவனிச்சுட்டு வந்தோம். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இதுக்கு முந்தின அதிகாரம் எல்லாம் டயர்டா இருக்கிறாங்க பிலிஸ்தியர்களை, இது ஃபாஸ்டிங் வேற போட்டார் இல்லையா, எல்லாம் டயர்டா இருக்காங்க, தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும்னு. என்ன சொன்னா தெரியுமா? வாங்க போய் நைட்டோடு நைட்டா எல்லாத்தையும் கொள்ள அடிச்சுட்டு வரலாம், பிலிஸ்தியர்களை விரட்டி அப்படின்னா நாங்க வரோம் அப்படின்னு அவங்க எல்லாம் போனாங்கன்றது பாக்குறோம். ஆனா கடவுள் என்ன சொன்னார்? எதுவுமே எடுக்க கூடாது, எல்லாமே பேன்ல இருக்கு. ஆனா இவர் எடுத்துக்கிட்டார். இந்த மாதிரி எடுத்தவர் எரிகோல யாரு? அந்த கதையை நம்ம எப்படி மறக்கலாம்? ஆகான் இல்லைங்களா? அதே மூணு நாலு வாரம் படிச்சோம் ஆகான பத்தி, அதை மறக்கவே முடியாது. இந்த அதிகாரத்தில் ராஜாவே ஆகானா மாறிட்டார். ரொம்ப சேட். ஆகான், அந்த ஆகானுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ரொம்ப பயங்கர பாபிலோன் துணி நல்லா இருந்துச்சு அவருக்கு பார்க்கும்போது, பொருளாசை அந்த சில்வர் அந்த கோல்டு வெஜ் அதெல்லாம் பார்க்கும்போது கவர்ந்து போய் எடுத்துக்கிட்டார். அதே மாதிரி இங்க அந்த கொள்ளையை பார்த்து சவுலுக்கு தாங்க முடியல, அதை எடுத்துக்கிட்டார், அதை எடுத்துக்கிட்டார். அந்த படத்தை நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ஒரு எதையுமே செய்யாம தேவனுடைய சத்ருக்கள் அவங்களை தொடவே கூடாது, அவங்கள அழிக்கணும், ஆகாக துண்டு துண்டா வெட்டணும் அப்படின்னு அவர் போய் சொல்லி இருக்கும் போது ஒரு பிக்சர், இதெல்லாம் பல புதிய ஏற்பாடுல இருக்கிறவர்களுக்கு ஒரு பிக்சர், இதெல்லாம் நம்ம நம்மள இருக்கிற பாவத்தை, உலகத்துல இருக்கிற பாவமான காரியத்தை ஏதோ நம்ம தொடக்கூடாது, ஆண்டவர் அழிக்கணும்னு பேன் பண்ணிருக்கிறது எதுக்கு நம்ம சம்பந்தப்படக்கூடாது, மாம்சத்தின் அசுசி யாவும் நம்ம தொடக்கூடாது, அதெல்லாம் அழிக்க போறார் ஆண்டவர், அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்ற ஒரு பிக்சரை கெடுக்கும்படிக்கு இவர் அதை செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, சவுலுடைய ஒரு ஃபேட்டல் டிஸ்ஒபீடியன்ஸ், ஒரு மரணத்துக்கு ஏதுவான கீழ்படியாமை. இப்போ ஒரு தீர்க்கதரிசியுடைய கடிந்து கொள்ளுதலை நம்ம பார்க்க போறோம். தீர்க்கதரிசியுடைய கடிந்து கொள்ளுதல் பத்துல இருந்து பாத்தீங்கன்னா, சாமுவேலை வந்து ஆண்டவர் சந்தித்து அவரை அவருக்கு சொல்றாரு, சவுலை நான் ராஜாவாக பண்ணது மனஸ்தாபப்படுகிறேன், அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாமியலுக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப கோபம், ரொம்ப வேதனை. ஏன்னா ஜனக மேல அவர் அக்கறை கொண்டிருக்காரு, சவுல் மேலேயும் அவருக்கு ரொம்ப இது இருந்துச்சு இல்லைங்களா. அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக ட்ரெயின் பண்ணி அவருக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்து நல்லா பண்ணாரு. இப்போ அவர் கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறவனவுன்னு சாமியலுக்கு ரொம்ப வேதனை. நைட்டெல்லாம் வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணி காலையில் எழுந்திரிச்சு அவர் போகிறார். இப்போ ஆக்கானா இவனே மாறி விட்டானே, ஒரு காலத்தில் ஞாபகம் இருக்கலாம் அவருக்கு எவ்வளோ வாலிபனா, எவ்வளோ ஒரு ராஜாவே ஆக விரும்பாமல் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த சவுல் போய் இப்போ ஆக்கானாக பெருமையில் இப்படி ஆயிட்டானேன்ற ஒரு கோபத்தில் அவர் போகிற. காலையில் அதிகாலை 12வது வசனத்தில் வருது, காலையில் எழுந்திரிச்சு போகிறாரு. போகும்போது ஐயா இல்லை அங்கே, என்ன போட்டிருக்கு படிங்க 12.
மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு தேசங்கம் கட்டி நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது.
இதெல்லாம் இவர் வந்து தேடுறாரு, ஐயா காணும், பல இடங்களுக்கு இவர் போயிருக்காருன்னு வருது அந்த வசனத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம், வந்து ஜெயஸ்தம்பத்தை நாட்டி ஒருவேளை அவருக்காக ஒரு பெரிய பொம்மையை பண்ணி அவருக்கு பேரெல்லாம் எழுதி பெரிய ராஜாதி ராஜன் வீர தீரன் அப்படின்னு சவுல் பேரை போட்டுக்கிட்டு அப்புறம் அவருடைய ரதத்தை எடுத்துக்கிட்டு பல இடங்களுக்கு ஊரே சுற்றி வர்றார், ஊர்வலம் போயிட்டு வர்றார், ஊரெல்லாம் ஊர்வலம் போயிட்டு கில்காலுக்கு வர்றார். அங்கே சாமுவேல் போய் சந்திக்கிறார். அவரை சந்திக்கும் போது பாருங்க 13வது வசனத்தில் வர்றார். அங்கேருந்து சாமுவேல் சவுலின் இடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, கர்த்தருடைய வார்த்தை இல்ல போயிடுச்சு, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அவர் வரும்போது சாமியலை பார்த்துட்டு சாமியல் வராரு, அவருக்கு முஞ்சே சந்தோஷத்துல இல்லைன்னு தெரியுது. ஆனா இவர் வந்து ஒரு ஒரு அகங்காரத்துல ஒரு ஆணவத்துல ஒரு விதமா ஒரு கங்கராச்சுலேட் பண்ணி அடக்குறது. ராஜாவாக எல்லாரும் தன்னை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க, அந்த ஐ ஸ்பிரிட்ல இருக்கிறார். அந்த ஐ ஸ்பிரிட்ல சாமியார் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீங்க சொன்னதை முடிச்சுட்டேன், மோவாபியர் அடிச்சுட்டேன், இவங்களை அடிச்சுட்டேன், ஏதோமியர் அடிச்சுட்டேன், இப்ப அமலக்கரியா முடிச்சுட்டேன், இதுல எந்த வயசானவரே இதுல ஏதோ குற்றம் சொல்லாதியோ, வேலையை முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, சொன்ன வேலையா முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு அகங்காரத்துல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது, நான் முடிச்சு கீழ்படிஞ்சு எல்லாரையும் ஒரு மனுஷனை விடல முடிச்சுட்டேன் அப்படியே ஒரு ராஜாக்கு எல்லாம் பயந்து ஓகே ராஜான்ற மாதிரி ஒருவேளை நான் இருந்திருந்தா ஓகே முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. ஆனால் சாமி வேலை ஏமாற்ற முடியுமா, ஒரு ஒரு பழைய நரி அவர், அவருக்கு அவர்கிட்ட ஏமாற்ற முடியாது, அவருக்கு பெரிய அனுபவம் இருக்கு, அவரை ஏமாற்ற முடியாது, அவரை மிரட்டவும் முடியாது, நீ ராஜாவானாயிரு யாருன்னாயிரு. அதை முடிச்சுட்டேன்னும் போது அவர் வந்து அதுக்கு நேரடியாக ஒரு ஒரு விந்தையா பதில் சொல்ற பாருங்களேன். நீ கீழ்படிஞ்சு முடிச்சுட்ட 14வது வசனத்தில், அதற்கு சாமுவேல், அப்படியானால் நான் காதுகளில் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அவர் எப்படி கேட்கிறார் பாருங்களேன், நான் நீ சொன்னதை கேட்டு முடிச்சுட்டேன், நான் சொன்னதை கேட்டு முடிச்சிட்டியா, அப்பனா நான் கேட்கறது என்ன, என் காதுல கேட்கிற ஆடு சத்தம் மாடு சத்தம் என்ன அப்படின்றாரு பாருங்களேன். மாடு அந்த கேட்குது, அதே தான் சமான்ற ஒரு வேர்டு, கேட்குது கேட்குது கேட்குது, நீ கேட்டு கேட்கலையே எனக்கு கேட்குது, நீ கேட்டுட்டேன் நான் கீழ்படிஞ்சிட்டேன்னு சொல்ற, ஆனா இந்த ஆடு மாடு வேற சத்தம் கீழ்படியாமின் சத்தத்தை காட்டுது, நான் சொன்னதை எனக்கு கேட்குதே, கீழ்படியிலையே நீ, அது மேனு கத்துது மானு கத்துது, அந்த சத்தம் என் காதுல உழுவுதே அப்படின்னு. ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒரு பேசுகிற பேரட் வச்சுருந்தாங்க, பேசுகிற பேரட், அது வந்து உண்மையை சொல்லுமா, அதுவும் உண்மையை தான் பேசுமா. யாராவது வந்து கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்திருந்தா இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு தாங்க வீட்டை பற்றி அதையும் இதையும் சொன்னால், இந்த பேரட் இது பொய் சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னுமா. அந்த மாதிரி ஒரு வாட்டி பாஸ்டர் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது, ஐயா எங்களுடைய குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், நாங்களும் எங்களை நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் வீட்டாரும் பண்றா கர்த்தரையே சேவிப்போம், மனைவி பக்திமான், பிள்ளைகள் பக்திமான். அந்த குருவி அங்க இருந்துட்டு பேரட்டு பாஸ்டர் பொய் சொல்றாங்க இவரு நீங்க இல்லாத போது இவரு எல்லாம் இல்லாத கொடுமையா பண்ணுவாரு, வயசை சரியா கவனிச்சுக்க மாட்டாரு. பாஸ்டர் போய் சொல்றாங்க, இந்த அம்மாவும் பிள்ளைங்களும் நீங்க போவரு வரும்போது தேவ தூதர் மாதிரி இருப்பாங்க, நீங்க போனா கூட வீட்டுல பிசாசுலாம் ஆடுவாங்க, போய் சொல்றாங்க அப்படின்னு அந்த குருவி. அதே மாதிரி அந்த பேரண்ட் சொல்ற மாதிரி இவரு சொல்றாரு, நான் முடிச்சுட்டேன் அப்படின்றாரு. ஆனா அந்த ஆடு மாடு சொல்லு உண்மையான கதை இல்ல, முற்றிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்படியில நான் முடிச்சுட்டேன்றது போய் நம்ம பாருங்க. அதுதான் நம்ம மனசுல வச்சுக்கணும், நம்மளுடைய ஒரு ஒரு நாடகம், நம்மளுடைய ஒரு மேல் பார்வையான ஒரு பேச்சு, நம்மளுடைய ஒரு டிராமா வந்து நம்ம பாஸ்டரை ஏமாத்தலாம், மக்களை ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாத்தவே முடியாது. அவருக்கு முடி ரெவலேஷன்ல போட்டிருக்கு, வெள்ளையா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அனாதியிலிருந்து அவர் இருந்தவர். நம்மள மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துருக்கிறார், நம்மள மாதிரி நாடகக்காரங்களை எவ்வளோ பேரை பார்த்துருக்கிறார். அவர்கிட்ட நம்ம டிராமா போட முடியாது, அவர்கிட்ட நடிக்கிறது அவருக்கு சரி வராது. அதுதான் இங்கே நடிக்க பார்க்கிறார், அதான் சாமுவேல் வந்து நடிக்கிறத பார்க்கிறார். அடுத்து தொடர்ந்து அதை பார்த்தீங்கன்னா 15வது வசனத்தில் அதை மறுக்கிறத பார்க்குறோம், அந்த பாவத்தை மறுக்கிறத பார்க்குறோம். சாமுவேல் அந்த பாவத்தை சுட்டி காட்டுறாரு, இவர் அந்த பாவத்தை மறுக்கிறார். அவர் ஒரு டாட்ச் பண்ணி 15வது வசனம் படிங்க.
அமலேக்கிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளை நலமானவைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான்.
இல்ல ஒரு ஒரு டபாய்க்கிறது என்று, தப்பு செஞ்சுட்டு டபாய்க்கிறது என்று, தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த வேர்டு டபாய்க்கிறது? இல்ல இன்னும் சில வேர்டு வந்து ஒரு மாதிரி ஒரு சமாளிக்கிறது அப்படியே, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றது. இதில் தான் பிரச்சனை, அப்படியே அப்படியே சமாளிச்சுட்டு போகிறது. அந்த மாதிரி இவர் டபாய்க்க பார்க்குறாரு. என்ன அதற்கு சவுல், அமலேக்கியர் எல்லாரையும் நாங்கள் முறியடிச்சிட்டோம், எல்லாரையும் முறியடிச்சிட்டோம், ஆனால் இந்த ஜனங்க தான், யாரும் நான் இல்லை, அந்த ஜனங்க தான் ஆடு மாடுகளை, நல்லா இருக்கிற ஆடு மாடுகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அதை எதுக்கு எடுத்துக்கிட்டாங்க? ஐயோ அவங்களுக்காக இல்லை, கர்த்தருக்கு பலி கொடுப்பதற்காக எடுத்துக்கிட்டாங்க சாமுவேல். அது அதை போய் தப்பா சொல்லாதீங்க, இட்ஸ் அ குட் திங், இது நல்ல காரியம், கர்த்தருக்கு பலி கொடுப்பதற்காக எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப பார் தன்னை சேர்க்கிறார், ஆனா நானும் ஜனங்களும் சேர்ந்து அமலேக்கியரை முற்றிலுமாக முறியடித்து விட்டோம். பாருங்களேன், அதான் சமாளிக்கிறது, தபாய்க்கிறதுன்றோம் இல்லையா. அந்த மாதிரி கர்த்தருக்கு நாங்க ரொம்ப வைராக்கியமா எல்லாம் முடிச்சிட்டோம் சாமுவேல், இதை குடிச்சு நீங்க திட்டக்கூடாது, சின்ன விஷயம் தானே அப்படின்னா அவர் வாயை அடைக்கிறார் சாமுவேல். 16வது வசனத்துல அவர் வாயை அடைக்கிறார். படிங்க.
அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலுடைய சொன்னான், அவன் சொல்லும் என்றான்.
தொடர்ந்து படிங்க.
அப்பொழுது சாமுவேல், நீ உம்முடைய பார்வைக்கு பிரியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவராக கர்த்தர் உண்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே, இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை கண்டறித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்வு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உண்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ தேவனுடைய சொல்லை கேளாமல் கொள்ளை மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பனம் செய்தது என்ன என்றார்.
அவர் திருப்பி வளர்க்கிறார், இப்ப திருப்பி சொல்றார், ஒத்துக்க மாட்டேன்றார், ஒத்துக்க மாட்டாங்க, ஜனங்க செஞ்சுட்டாங்க, நாங்க நீங்க சொன்னதை கட்டளை கீழ்படிச்சோமே அப்படின்னா ஞாபகப்படுத்துறாரு. நீ ஏன் இப்படி ஆயிட்ட, நீ உன் பார்வையில சிறியவனா இருந்த போது இல்லவா கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு பெஞ்சமின் கோத்திரம் சிறிதான கோத்திரமா இருந்த அந்த கோத்திரத்துல உன்னை தெரிந்து கொண்டு உன் பார்வையில் நீ சிறிதானா இருக்கும் போது உன்னை ராஜாவாக பண்ணார், பண்ணிட்டு தெளிவாக உனக்கு கிளீனாக உனக்கு கொடுக்க வேண்டிய ஆர்டர்ஸ் எவ்வளவு கிளீனா கொடுத்தார், கிளியராக ஆண்டவர் அனுப்பி ஒரு எவ்வளவு போர்ஸ் எனக்கு கம்மியா இருந்துச்சா 2,00,000 பேருக்கு அனுப்பி கிளியராக அந்த ஆர்டரை போய் நிறைவேற்றிட்டு வரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கிற, அந்த கொள்ளையின் மேல் உன்னுடைய பொருளாசையில் கொள்ளையின் மேல் பாய்ந்தாய், பறந்து பறந்தாய்னு போட்டிருக்கு இல்லைங்களா, பறந்து அந்த கொள்ளையின் மேல் பறந்து அதை நீ எடுத்துக்கிட்டாய். பாருங்க அந்த கொள்ளை பொருளாசை உனக்கு என்ன பண்ணிருக்கு, ஏன் இதை செய்தார், கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்படியாம ஏன் போன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனா இப்பயாவது ஒத்துக்கிறாரா மனுஷன், என்ன சொல்றாரு,
கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாசை கொண்டு வந்து அமிலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே பாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான்.
பாருங்களேன், நீ எந்த நிலைமையில இருந்த, எவ்வளவு தாழ்மையான நிலைமையில இருந்த, உனக்கு ஆண்டவர் எவ்வளவு உயர்வான காரியத்தை, பெரிதான காரியத்தை செஞ்சு உன்னை உயர்த்தி ராஜாவாக வச்சாரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆளு, நீ ஆடு காணாம போன அது ஆடு இல்ல சாரி கழுத, காணாம போன கழுத கூட கண்டுபிடிக்க முடியாத திணறி என்கிட்ட வந்த சவுலாச்சு, உன்னை பிடிச்சி போய் எவ்வளவு உயரத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனாரு, அதெல்லாம் மறந்து போய் ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போனார் கேட்கிறாரு. எங்க இருந்த என்ன என்ன கொள்ளையின் மேல அப்படி பாஞ்சலி, ஆண்டவருக்கு கீழ்படியாம ஏன் அப்படி போன அப்படின்னா, அதை சொல்லியும் அவருக்கு என்ன, நான் நல்லாதான் செஞ்சேன், நான் ஆண்டவருடைய கட்டளையை தான் கீழ்படிஞ்சேன், இந்த ஜனங்கனால தான் இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம் அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு. அதான் இதுக்கும் தாவீதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன். நாத்தன் வராரு, வந்து ஒரு கதையை தான் சொல்றாரு, நீ தான் அந்த மனுஷன்றாரு. என்ன பண்றாரு தாவீது, நான் பாவம் செய்தேன்னு கீழே விழுந்து மனம் திரும்புறாரு. அதான் வித்தியாசம். இங்க எங்கேயாவது சவுல் மனம் திரும்ப கூடாது, ஏன்னா போயிருச்சு, இருதயம் கடிமைப்பட்டு போயிருச்சு. எக்ஸ்கியூஸ் ஜனங்க, எக்ஸ்கியூஸ் மேல எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே போறாரு, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்னும் ஆதாமுடைய குணத்தை பாக்குறோம் இல்லைங்களா, அதே எக்ஸ்கியூஸ் ஜனங்கத்தான் பண்ணாங்க, ஜனங்கத்தான் பண்றாங்க, தன்னை நியாயப்படுத்திக்கிறார், தான் தன்னில எந்த தப்பும் இல்லை அப்படின்றார். ஆண்டவருடைய ஒரு மாம்ச இருதயத்தில் ஆட்கொண்டவர்கள் வந்து ஆண்டவருடைய அதை தபாய்க்கத்தான் பார்ப்பாங்க, தங்களுடைய குற்றத்தை பார்க்க கஷ்டம், ரொம்ப கஷ்டம் கன்வின்ஸ் பண்றது தப்பு. அதை ஒத்துக்காத போது சாமுவேல் ஒரு ஒரு முக்கியமான ஒரு வசனங்களை சொல்றார், முக்கியமான வசனங்கள். இது பாத்தீங்கன்னா 22 ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனங்கள். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய படிங்க, அது 22
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்கள் தகன பலிகளுக்கும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம், இரண்டகம் பண்ணுதல் வெள்ளி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவாக இல்லாதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான்.
ரொம்ப அதிசயமான வார்த்தைகள் இதெல்லாம். நம்ம ஆக்சுவலா இது நோட் பண்ணி வைக்கணும், அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். ஒரு கேள்வியை கேட்கிறார், என்ன கேள்வி, எனக்கு ஐ திங்க் லெட்டர்ஸ் மாறி போச்சு. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலியை பலி பலிகளுக்கும் கர்த்தருடைய தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற பார்க்கிலும் பலி கொடுக்கறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அதான் கேள்வி. அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது முக்கியமா, இல்ல அவருக்கு பலி கொடுக்கறது முக்கியமா, எது முக்கியம்? அது அவர் சொல்ற, நாங்க பலி கொடுக்க தான் எடுத்துட்டு வந்தோம், பலி கொடுக்க தான் எடுத்துட்டு வந்தோம்னா எது முக்கியம்? முதலாவது ஒரு கேள்வியை கேட்கிறார், எது முக்கியம்? தகன பலி முக்கியமா இல்ல கீழ்ப்படிதல் முக்கியமா, எது முக்கியம்? நம்மளை கேட்டா என்ன பதில் சொல்லுவோம், கீழ்ப்படிதல் முக்கியம் இல்லைங்களா. ஏன் கீழ்படியாம போனாதான தகன பலி வருது, கீழ்படியாம ஆதாம் மாயவால் போனதுனாலதான இந்த பலி வருது இல்லைங்களா. கீழ்ப்படிதல் முக்கியம், ஆண்டவர் கீழ்ப்படிதலை விரும்புகிறார், கீழ்ப்படிதல் தான் ஆண்டவரை ரொம்ப மகிமைப்படுத்துது, கீழ்ப்படிதல் முக்கியம். ஏன்னா எல்லா சடங்குகள் பலிகள் அதை விட ஆண்டவர் வெளிப்பிரகாரமான சடங்குகளை விட ஆண்டவர் முக்கியமாக ஒரு ஃபார்மல் வர்ஷிப். ஒரு நான் சர்ச்சுக்கு வந்துடுறேங்க, நான் காணிக்க கொடுத்துட்றேங்க, நான் ஆண்டவருக்கு எல்லாம் செஞ்சிடறேங்க, வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படுறியா, அது முக்கியம். சர்ச்சுக்கு வந்துடுறேன், அதுக்கு செஞ்சிடலாம், இது செஞ்சிடல, எல்லா பலிகளை விட வெளிப்பிரகாரமான ஆராதனையை விட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு வலியுறுத்துற, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம். இதுல இதோடு நம்ம முடிக்கலாம், ஒரே ஒரு பயன்பாடுக்கு நான் சொல்லி முடிக்கணும்னு பாக்குறேன். ரொம்ப முக்கியமான வசனம், ஐ திங்க் தொடர்ந்து நம்ம படிக்குவோம். ஆண்டவரை வந்து இந்த கீழ்படியாமை கோபப்படுத்துறத விட வேற எதுவுமே ரொம்ப கோபப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப பிடிக்காதது ஆண்டவருக்கு கீழ்படியாமை. அதே ஆப்போசிட்டா அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, கீழ்படிதல். பலியை விட அவருக்கு ரொம்ப பிடிச்சது கீழ்படிதல். எல்லாத்தை விட அவருக்கு ரொம்ப பிடிச்சது கீழ்ப்படிதல். அதை நம்ம பார்க்கிறோம். அந்த கீழ்ப்படியாமை அவர் எது கூட ஒப்பிடுறாருங்க? இரண்டகம் பண்ணுதலும். இரண்டகம்னா இங்கிலீஷ்ல ரிபல்லியன், ஆண்டவருக்கு விரோதமா எழும்புறதும். அப்புறம் வேற என்ன போட்டிருக்கு? பில்லி சூன்ய பாவத்துக்கு. பில்லி சூன்ய பாவத்துக்கு. பில்லி சூன்யம்னா ஒரு டிவினேஷன் இங்கிலீஷ்ல வருது. டிவினேஷன் உபாகம 18:10 எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பில்லி சூன்யம் பண்றவங்க அவங்க குழந்தைகளை கூட பலி கொடுப்பாங்க. பலி எவ்வளவு அருவறுப்பான ஒரு காரியம். அந்த மாதிரி பில்லி சூன்யம் குழந்தைகளை பலி கொடுக்கறதுக்கு ஒப்பானது கீழ்படியாமை. எவர் அப்படி சொல்ற? ஆண்டவர்கிட்ட இரண்டகம். அது விக்கிர ஆராதனைக்கு ஒப்பானது. நீ ஒன்னும் விக்கிர ஆராதனை பண்ணிட்டு இல்லையான்னு வாழ்க்கையில கீழ்படியாம இருந்துச்சுன்னா அது விக்கிர ஆராதனைக்கு ஒப்பானது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்படியலன்னா, ஒருத்தன் இது பில்லி சூன்யம் பண்ணிக்கிட்டு இருந்தானா, இல்ல ஒரு இரண்டகம் பண்ணிக்கிட்டு விக்கிர ஆராதனை பண்றவன் ஆண்டவர் எவ்வளவு வேதனையை கொடுக்கறான் அவருக்கு. அபாமினேஷன், அவர் மூக்கிலேயே வர ஒரு புகை மாதிரி, ஒரு ஆத்திரம், ஒரு கோபப்படுத்துற மாதிரி. அந்த மாதிரி கோபப்படுத்துறது தான் கீழ்ப்படியாமை. அவ்வளோ கோபப்படுறாரு கீழ்ப்படியாமை மேல. அது அப்படி காட்டுறாரு பாருங்க. ஆண்டவரை ரொம்ப கோபப்படுத்து, இரண்டகம் பண்ணுதல், ஆண்டவருக்கு பில்லி சூன்யம், அந்த பிள்ளைகளை பலி கொடுத்து எப்படி கோபப்படுத்துறாங்க அந்த மாதிரி தான் ஆண்டவர் கோபப்படுத்துது. இட்ஸ் ஈக்குவல், இட் இஸ் லைக் ஐடாலட்ரி, விச் கிராஃப்ட் அப்படின்றார். ஆகவே ஒரு கேள்வி நம்ம கேட்கணும் இந்த நேரத்தில், ஆண்டவர் ஏன் கீழ்ப்படியாமே அந்த அளவுக்கு வெறுக்கிறார்? ஏன் கீழ்ப்படிதல் அவருக்கு அவ்வளவு பிடிக்குது? இந்த பகுதியிலேருந்து ஒரு 5 காரணங்களை நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை அவ்வளவு கோபத்தை கொடுக்குது? ஏன் அவ்வளவு அருவறுப்பான பாவமா பார்க்கிறாரு? ஏன் அதை அவ்வளவு மோசமா பார்க்கிறாரு? கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை, இன் டிஸ்ஒபீடியன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரம். அது சவுலுடைய டிஸ்ஒபீடியன்ஸை நம்ம பார்த்து கத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில அது ரொம்ப ஆண்டவருக்கு கோபமூற்ற காரியம். இதுதான் கற்பனை, இதுதான் தெரிஞ்சு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருந்தோம்னா அது ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? பில்லு சூன்யத்துக்கும் விக்கிர ஆராதனைக்கும் இரண்டகம் பண்ணுவதற்கும் ஒப்பாக அதை பார்க்கிறார். நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லலாம், ஆண்டவருக்கு பலி கொடுக்குறது தானே பண்றேன், ஆண்டவருக்கு அதுக்கு தானே பண்றேன், இதை பண்றேன்னு. If you do disobedience, அவருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு இதுல சவுல் கிட்ட பார்ப்போம். சவுலை எதுக்கு கீழ்படியாம பண்ணுச்சு? ஏன் ஆண்டவருக்கு கீழ்படியாம போனார் அவரு? முதலாவது காரணம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படிதல் வந்து நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய, ஆண்டவர் மேல இருக்க வேண்டிய பயம் மனுஷர்கள் மேல நம்மளுக்கு வந்துருக்கு. நம்ம பயம் தவறான இடத்துல போயிருக்கு. யாருக்கு மட்டும்தான் பயப்படணும்னு வேதம் நமக்கு சொல்லுது? நம்ம ஆண்டவருக்கு மட்டும்தான் பயப்படணும். கீழ்ப்படியாம என்ன செய்யுதுன்னா, நம்ம ஆண்டவருக்கு பயப்படாம மனுஷருக்கு பயப்படும்படி செஞ்சது. பாருங்களேன், 24 வசனத்தில் அவர் ஏன் அந்த செஞ்சான்னு சொல்றாரு. இப்ப சொல்றாரு தப்புன்னு, ஆனா உண்மையா மனம் திரும்பி சொல்லல. 24 வசனம் என்ன சொல்றாரு பாருங்க.
உம்முடைய வார்த்தைகளையும் மீறினாலே பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்பேன்.
ஏன் இதை நான் செஞ்சேன்? ஜனங்களுக்கு பயந்து. எவ்வளவு முட்டாள், ராஜாவாக இருக்கிற நீ, உன்னை ஜனங்களா ராஜா செஞ்சாங்க, ஆண்டவர் உன்னை ராஜாவா பண்ணும் போது உனக்கு என்ன தலையில ஏறி போச்சு, என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு? ஜனங்களுக்கு பயந்து, ஆண்டவர் தற்காலிகமான விளைவுகளுக்கு பயந்து, நித்திய விளைவுகளை வாங்கும்படி. ஒரு பக்கம் ஆண்டவர் நம்ம பக்கம் கோபமா இருக்கிறதா, இல்ல மனிதர்கள் நம்ம பக்கம் கோபமா இருக்கிறதுனா எது பெருசு? நம்ம காலையில படிச்சுட்டு வரோம் இல்லைங்களா, ஆண்டவருடைய கோபத்தை நம்ம வாங்கிட கூடாது. மனுஷர்கள் எவ்வளவுனா கோபப்பட்டுக்கிட்டு போலாம், அப்செட்டாலும் ஆண்டவர்கிட்ட கோபம் நம்ம வாங்கணும்னா ஐயோ தான் நம்மளுக்கு, எது பெருசு? இவர் என்ன சொல்றாரு, கீழ்ப்படியாம ஏன் பயங்கரம்னா, ஆண்டவர் மேல வைக்க வேண்டிய பயத்தை மனுஷர்கள் மேல நம்மளை வைக்க வச்சிருக்கு. மனுஷர்கள் மேல வந்துருது நமக்கு எல்லையற்ற, அது ஆண்டவரை ரொம்ப அவமானப்படுத்துறது. எல்லையற்ற தேவனை, அவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நான் பயப்பட மாட்டேன், அவருக்கு எனக்கு பயம் இல்லை, இந்த மனுஷங்க எனக்கு ஏதாவது செஞ்சிருவாங்கன்ற பயம், அவருக்கு மட்டுமே பயப்படணும்னு இருக்கிற பயத்தை தவறான இடத்துல போகும்படிக்கு நமக்கு செஞ்சிருக்கு. அதனால தான் அவருக்கு கீழ்ப்படியாமை அவ்வளோ பயங்கரம். பாருங்களேன், அவரை இவர் அடிக்கடி, உங்களுக்கு தெரியும், சாமியல் வந்து சவுலுக்கும் சொன்னாரு, 13:12 அதிகாரத்துல எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சொன்னார், கர்த்தருக்கு மட்டுமே பயந்து அவரை உத்தம உள்ளத்தோடு சேவிங்க எல்லாம் உங்களுக்கு நல்லா நடக்கும்னார். ஞாபகம் இருக்குங்களா? கர்த்தருக்கு மட்டுமே பயந்து உத்தம உள்ளத்தோடு அவரை சேவிங்க. சவுலுக்கும் சொன்னார், ஆனா இங்க என்ன சொல்றாரு, நான் அவருக்கு பயப்படாம ஜனங்களுக்கு பயந்தேன், அதனால இதை செஞ்சேன்ற. அது ஆண்டவர் ரொம்ப அவமானப்படுத்துற ஒரு காரியம். முதலாவது கீழ்ப்படிதல் ஏன் ஆண்டவருக்கு பிடிக்கிறது இல்லை. ரெண்டாவது கீழ்ப்படிதல் வந்து நம்ம நம்முடைய இன்பத்தை தவறான காரியத்திலே நாடும்படிக்கு நம்மளை செஞ்சிருக்கு. ஏன் இதுல பார்க்கலாம் பாருங்களேன். சவுல் சொல்றாரு, நாங்க இந்த ஆடு மாடுகள் எல்லாம் ஆண்டவருக்கு பலி கொடுக்க கொண்டு வந்தோன்றாரு. ஆனா அது உண்மையான காரணம் அது இல்லை, உண்மையான காரணம் இல்ல. அதுல என்ன போட்டிருக்கு, 19 வசனத்தில், இப்படி இருக்க நீ கர்த்தருடைய படிங்க,
நீ கர்த்தருடைய சொல்லை கீழாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான்.
கொள்ளையின் மேல் பறந்து உண்மையான காரணம் வந்து நீ கடவுளுக்கு பலி கொடுக்கணும்ன்றதுக்காக அது செய்யல. கொள்ளையின் மேல் பறந்த, பறந்தன்ற ஒரு வார்த்தை, ரொம்ப நாள் பசி பட்னியா இருக்கிற பறவை ஒரு கழுகு வந்து பறந்து போய் பிடிக்கும் பாருங்க, பறந்து போய் எடுத்துட்டு போவோம் பாருங்க. அந்த மாதிரி இதே வார்த்தை தான் முந்தின அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப பசியா இருந்து போய் வந்து பறந்து ஸ்வூண்ட் இன்டு த ஸ்பாயில்னு வருது. அதே மாதிரி தான் கொள்ளையின் மேல ஆசைப்பட்டு பொருளாசையில் நிறைந்து போய் அதுல போய் அந்த அளவுக்கு பறந்து அதை போய் பிடிச்சிருக்கிறேன். அதை பிடிச்சதுனால அது உனக்கு பெரிய சந்தோஷம், அது உனக்கு பெரிய இன்பம், அதை நீ நாட போன. ஏன் அதை செய்தாய் பாருங்களேன். ஏன்னா நம்ம வந்து படைக்கப்பட்டதே மனிதனுடைய த சீஃப் எண்ட் ஆஃப் மேனே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி அவரை அனுபவிக்கணும். நம்முடைய இன்பம்லாம் ஃபஸ்ட்டு ஆண்டவருக்குரிய காரியங்களில் தான் இன்பம் இருக்கணுமே தவிர, கீழ்ப்படியாமல் என்ன பண்ணுதுன்னா உலக காரியங்களில் இன்பத்தை தேடப்போகுது. இவருக்கு ஏன் இந்த கீழ்ப்படியாம வந்துச்சு, ஆண்டவர் மேல இருக்க வேண்டிய இன்பம் இல்லாம உலக பொருளாசையில இன்பம் வந்துச்சு, அதை பறந்து பிடிக்க போனார். அதனால தான் கீழ்ப்படியாமை வருது. அது ஆண்டவர் எவ்வளவு அவமானப்படுத்துது. போதுமான தேவன், சர்வ வல்லமை உள்ளவன், எல்லா அழகுள்ள குணாதிசயங்கள் உள்ள தேவன், என்ன நீ அனுபவிக்கணும்னு அவரு தன்னைத்தானே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கும் போது, அவர்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை, இந்த உலக காரியங்கள தான் எனக்கு சந்தோஷம். அது இட்ஸ் அ கிரேட் இன்சல்ட் ஃபார் காட். அதுக்கு தான் கீழ்ப்படியாமை அவருக்கு பிடிக்கிறது இல்லை. கீழ்ப்படியாமை ஆண்டவர் மேல இருக்க வேண்டிய பயத்தை மனுஷங்க மேல வைக்குது, அது ஆண்டவரை மிகவும் அவமானப்படுத்துது. கீழ்ப்படியாமை ஆண்டவர் மேல இருக்க வேண்டிய இன்பத்தை உலக காரியங்களில் மற்ற காரியங்களை தேட போகுது. அதனால தான் கீழ்ப்படியாமை ஆண்டவர் பிடிக்கிறது இல்லை. மூணாவது காரணம், கீழ்ப்படியாமை வந்து ஆண்டவருடைய புகழை தேடாம சுய புகழை தேடும், சுய புகழை தேடும். பாருங்களேன் என்ன 12 வசனத்துல பார்த்த மாதிரி, என்ன ஸ்தம்பம், ஜபஸ்தம்பம் இல்ல, ஜெயஸ்தம்பம், ஜெயஸ்தம்பம். அது அதான் சாமுவேல் குத்தி காட்டுற மாதிரி, உனக்கு நீ பேர் தான் பெருசா பேரை வாங்கணும், புகழ வாங்கணும், பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உன் குடும்பம் என்ன, உன் ஜாதி என்ன, நீ எங்க இருந்து வந்த, கழுதை மேய்ச்சிக்கிட்டு இந்த கழுதையா இருந்த உன்னை பிடிச்சி இஸ்ரவேலிலே சின்ன கோத்திரமான அழிஞ்சு போற பெஞ்சமின் கோத்திரமாகிய உன்னை பிடிச்சி ராஜாவாக உயர்வுல உன்னை வச்சாரு, அந்த மகிமை உனக்கு பத்தாதான், உனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு புகழ்ச்சியை பார்க்கணும். ஆகாது ராஜாவை உயிரோடு காப்பாத்தி வந்து ஒரு பந்தாவா பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவர் கொடுக்கிற புகழ்ச்சி உனக்கு வேணாமா, இந்த புகழ்ச்சி உனக்கு வேணுமா அப்படின்றதான் கீழ்ப்படிதாமை தான் அங்க செய்ய வைக்கிது நம்மள. மனுஷ புகழ்ச்சி, சுய புகழ்ச்சியை தேடும் போது தான் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிடுறோம். அதனால தான் அது ஆண்டவருக்கு மகாபெரிய இன்சல்ட்டை கொடுக்கிற மாதிரி, அவர் அவமானப்படுத்துற மாதிரி, அதுதான் அவருக்கு பிடிக்க மாட்டேன். பாருங்களேன், கடவுள் கொடுக்கிற மகிமை இல்லை அவர் திருப்தியா இல்லை, கடவுள் கொடுக்கிற ராஜாவை அவர் திருப்தியா இல்லை. சுய மரியாதை, சுய புகழ்ச்சி வேணும். அது ஆண்டவர் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வழியில வரும்போது அந்த சுய புகழ்ச்சி அது கிடைக்காது. ஆண்டவர் கொடுக்கிற புகழ்ச்சி வேறமான புகழ்ச்சி, அது சொந்த வழியில் அவர் தேடுறார். எல்லா மகிமையும் புதியும் பாத்திரமானவர், எல்லா இன்பமும் அவர்ல காணணும்னு விரும்ப நம்மள படைத்தவர், எல்லா பயமும் அவர் மேல இருக்கணும்னு பண்ண இது கீழ்ப்படியாம என்ன பண்ணிருதுன்னா பயத்தை மனுஷங்க மேல வச்சிருது, சுய இன்பத்தை தேட நம்மள பண்ணிருது, சுய புகழ்ச்சியை தேட நம்மள பண்ணிருது. அதனால தான் கீழ்ப்படிதல் அவர் பிடிக்கிறது இல்லை. இன்னொன்னு, கீழ்ப்படிதல் ஏன் ஆண்டவருக்கு அவ்வளவு பயங்கரம்னா அது பில்லிசூன்யத்துக்கு ஒப்பானது. ஏன் பில்லிசூன்யத்தை கொண்டு வராதிங்க, பில்லிசூன்யம்னா என்னங்க, டிவினேஷன்னா என்ன? டிவினேஷன் தன் பிள்ளைகளையும் தன் சொந்த புள்ளன்னு கூட பார்க்காம மகன்னு கூட பார்க்காம அதை நெருப்புல கொளுத்தி வழிநடத்தல் தேடுது. வழிநடத்துறது இல்லைங்களா? பிள்ளை சொன்னதுனால என்ன பண்றோம், என்ன பண்றாங்க, நம்ம யாரும் பண்றது இல்ல, என்ன பண்றாங்க தெரியுமா? டிவினேஷன். பிள்ளை சொன்னதுனால எனக்கு அது நல்லது நடக்குமா, இதை செஞ்சா அது நடக்குமா, அதை செஞ்சா அது நடக்குமா, இந்த சொத்து எனக்கு வருமானு பிள்ளை சூன்யத்துல போய் டைரக்ஷன் தேடு. நான் நெக்ஸ்ட் என்ன செய்யணும், நெக்ஸ்ட் என்ன சவுல் அதை தானே கேட்க போறாரு, நான் போர் செய்ய போவா வானவா பிலிஸ்தியர்கிட்ட. டிவினேஷன் வந்து ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய ஆலோசனையை விட்டு விட்டு அதுக்கு வெளியில ஆலோசனையை தேட போறது, அதுக்கு வெளியில வழிநடத்தலை தேட போறது, அதுக்கு வெளியில இருக்கிற ஞானத்தின் மூலமாக நான் எப்படி முன்னேறலாம், எப்படி வரலாம், எப்படி இது அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு செய்ய போறது. அதனால தான் பில்லி சூனி அது ஏன் கீழ்படியாம என்ன செய்யற பாக்குறோம். உனக்கு மிகுந்த சந்தோஷம் வரணும்னா, நீ மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்னா என் வார்த்தைக்கு கீழ்படி ஆசீர்வாதம். உபாகரத்துலாம் போடல, பிளஸ்ஸிங் 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 த பிளஸ்ஸிங் ஆஃப் ஒபீடியன்ஸ் போட்டு வைக்கல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் அறிவுல வாழ்வோம், உலகம் சொல்ற மாதிரி வாழ்வேன்னா ஆண்டவருடைய டைரக்ஷன் எனக்கு தேவையில்லை, உலகம் பிசாசு சொல்ற டைரக்ஷன் நீ போறீன்னா அதுல போய் எனக்கு என் வார்த்தைக்கு கீழ்படியாம போறீன்னா தட் இஸ் டிவினேஷனுக்கு ஈக்குவல். புரியுதுங்களா உங்களுக்கு? அது பில்லி சூன்யத்துக்கு ஈக்குவல். பிசாசு கிட்ட ஆலோசனை கேட்க போற, என் ஆலோசனை என்னுடைய வார்த்தை உனக்கு முக்கியம் இல்ல, பிசாசு ஆலோசனையை கேட்க போற. அதனாலதான் அது பில்லி சூன்யத்துக்கு ஒப்பானது. அவங்க மந்திரம்லாம் பண்ணி போப்பா பண்றாங்க, நீ அதெல்லாம் இல்லாம என் வார்த்தையை கீழ்படியா, வார்த்தையின் ஞானமே அதை விட உனக்கு ஞானம் தெரியும் கீழ்படியாம அதுக்கு போனீங்கன்னா இட்ஸ் டிவினேஷன். புரியுதுங்களா? டிஸ்ஒபீடியன்ஸ் எவ்வளவு பயங்கரம். இதனால தான் சவுல் கெட்டாரு, இதனால தான் நம்மளும் கெட முடியும். இன்னொன்னு கடைசியாக இல்ல சொல்லி இது கீழ்படியாம ஏன் பயங்கரம்னா 23வது வசனம் படிங்க ஒரு வாட்டி.
இரண்டாம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும்
மனுஷர்கள் மேல வைக்க வச்சிருது, ஆண்டவர்ல இன்பம் தேடாம சுய இன்பத்தை தேட வச்சிருது, ஆண்டவர் அவமதிக்குது, ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு என்ன பார்த்தோம், ஆண்டவர் மேல புகழ்ச்சி, ஆண்டவருக்கு புகழ்ச்சியை தேடாம சுய புகழ்ச்சியை தேட பார்க்கிறது. கடைசியாக அது நாலாவதாக அது பில்லு சூன்யத்துக்கு ஒப்பானது. அஞ்சாவது அது விக்கிர ஆராதனைக்கு ஒப்பானது. ஏன் விக்கிர ஆராதனைக்கு ஒப்பானதுன்னா தன்னுடைய மிகுந்த ஞானத்தில் ஆண்டவர் நமக்கு வழிநடத்தல சொல்றாரு, வலியுறுத்துறாரு, அதெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. பில்லு சூன்யத்தை செய்வதற்கு மிஞ்சி போய் வெளியில டைரக்ஷன் இல்லை, ஏன் பார்வைக்கு எது சரின்னு படுதோ நான் பண்ணுவேன். அது ஆண்டவர் சொல்றது என்ன, நான் கேட்கறது என்ன, ஒரு விக்கிரம் தான் நான் வைக்கல, நான் தான் எனக்கு விக்கிரம். அதுக்கு தான் ஐடில் அது. ஆண்டவருடைய ஆலோசனை எனக்கு தேவை, அவர் வார்த்தை ஞானம் எனக்கு தேவையில்லை. ஏன் மூல மற்ற டைர அதுக்கு பில்லிசூன்யத்தை விட மேலானது அதுக்கு பெரிய பயங்கரம் விக்கிர ஆராதனை. என்ன மாதிரி விக்கிர ஆராதனை? சுய விக்கிர ஆராதனை. சுய இன்பம், சுய புகழ்ச்சி, சுய ஆராதனைக்கு போயிருது கைப்படியாங்க. அவர் என்ன சொல்றது, எனக்கு சரின்னு படுறத நான் பண்ணுவேன். அவர் என்ன சொல்றது, அவர் வார்த்தையை நான் ஏன் கேட்கணும் சரிங்களா? That is why it is equal to idolatry. பாருங்களா, ஆகவே இது ஏன் ஆண்டவர் கீழ்படியாமை அந்த அளவுக்கு அருவருக்கிறார், அந்த அளவுக்கு அதை பயங்கரமா சொல்லி சவுலுக்கு அந்த நிலைமை வந்துச்சு. ஏன் கீழ்படியாமை நமக்கு மனுஷ பயத்தை, தேவன் பயம் இருக்கிற இடத்துல மனுஷ பயத்தை கொடுத்துட முடியும், ஆண்டவர் மேல இருக்கிற இன்பத்தை கீழ்படுத்தி உலக இன்பத்துல நம்மளை வச்சிட முடியும், ஆண்டவர் புகழ்ச்சியை தேடாம சுய புகழ்ச்சியை தேடுகிறார்களா நம்மளை மாத்திர முடியும், ஆண்டவர் ஞானத்தை நம்ம மதிக்காம உலக ஞானம் மற்ற ஞானத்தை தேட நம்மளை வச்சிட முடியும், கடைசியலாக சுய ஞானத்தையே நம்பி வாழும்படிக்கு எனக்கு இது சரிப்படுதோ. சவுலதானே பண்ணாரு, ஆண்டவர் கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துல, இதை செய் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இதை செய் உன் ராஜ்யத்தை நிலைநிறுத்துற, இதை விட என்ன கிளியரா அவனுக்கு சொல்லணும், சொல்லி இருந்தாலும் செயலுக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது இல்ல, எது வசதியா இருக்கோ அதை நம்ம செய்வோம், அதெல்லாம் யாராவது ஃபாலோ பண்ணுவாங்களா, என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன் இல்லைங்களா? அதுதான் அதுக்கு தான் இது விக்கிர ஆராதனை கோப்பானது. ஆகவே இதை நம்ம பார்த்து நம்ம படிக்கணும், கீழ்படியாமை எவ்வளவு பயங்கரம் என்பதை நம்ம பார்த்து இதுல இருந்து நம்ம படிச்சுக்கணும். ஆண்டவர் நம்ம உதவி செய்யட்டும் இந்த பாடத்திலிருந்து. அதனாலதான் கடைசியில ஒரு ஜட்ஜ்மெண்டோடு முடிக்கிறார், நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தால் ஆண்டவர் உன்னை புறக்கணித்தார் அப்படின்றார். அது அந்த அளவுக்கு அது கொண்டு போகும் கீழ்படியாம். ஜெபம் பண்ண நல்ல தேவனே, இந்த பாடத்தில் முக்கியமாக ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் படிக்க வேண்டியது, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமை போறது எவ்வளவு சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, மனுஷ பயத்தை எங்களுக்குள் ஏற்படுத்தி சுய புகழ்ச்சியை நாடு அது செய்து, சுய இன்பத்தை அதை நாடு செய்து, அது ஒரு பில்லி சூனியத்துக்கு ஒப்பாக, கீழ்படியா விக்கிர ஆராதனைக்கு ஒப்பாக அதை நீர் எங்களுக்கு அதனோட உருவத்தை எங்களுக்கு காமிச்சிருக்கிறீர். நல்ல தேவனே, இது எவ்வளவு உண்மை அவமானப்படுத்துகிறது கீழ்படியாமை என்பதை இந்த கதையிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சவுல் அதையெல்லாம் செய்ததினால், உம்முடைய வார்த்தையை அவர் புனக்கணித்ததினால் அவரை நீர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறீர் என்பதை பார்த்து, இதை இதெல்லாம் எங்களுடைய அழிவு கல்ல, எங்களுடைய புத்தி மதிக்கு எங்களுடைய ஒரு உதாரணமாக எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து நாங்கள் எல்லோருமே ஆண்டவரே கீழ்ப்படிதலை மனதில் கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சவுலுக்கு பல வருஷங்கள் நீர் காத்திருந்தீர், கீழ்ப்படிவானா கீழ்ப்படிவானான் ஒரு டெஸ்ட கூட கொடுத்து பார்த்தீர். அதெல்லாம் கடந்து போன பிறகு காயினுடைய முத்திரை அவனுக்கு வந்ததை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படி அந்த ஒரு எச்சரிக்கையான செய்தியை நாங்களும் படித்து, ஒரு விசுவாசிக்கு இருக்கிற குணம் கீழ்ப்படுகிறவன். பேதுருவோ எழுதும் போது கீழ்ப்படிதலுக்காக கிறிஸ்து இயேசு உங்களை ரட்சித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவருடைய ரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் கீழ்ப்படியாமை எங்களுக்குள்ள எவ்வளோ அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து, அது எவ்வளோ பயங்கரம் என்பதை பார்த்து நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்ய மாண்டுகிறேன். சவுல் பாடத்திலிருந்து நாங்கள் படித்துக்கொள்ள உதவி செய்யும் இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.